நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.
வணக்கம் திரு பொன்ராஜ் அவர்களே.
வணக்கம்.
ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீ பற்றிய செய்திதான் ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்ல உலகெங்குமே முக்கிய இடம் பிடித்திருக்கின்றது. குறிப்பாக அண்மையில் வெளியான ஒரு செய்தி பலரது மனங்களையும் கவலை கொள்ள செய்திருந்தது. அப்படி என்றால் ஆஸ்திரேலிய காட்டுத்தீயில் சிக்கி கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேற்பட்ட விலங்குகள் உயிரிழந்து விட்டன என்ற செய்தி. இந்த செய்தி எதை அடிப்படையாக வைத்து வெளியானது என்று எங்களுக்கு முதலில் சொல்ல முடியுமா?
இந்த தகவல் வந்து சிட்னி யூனிவர்சிட்டில இருந்து வெளியிடப்பட்ட தகவல். சிட்னி யூனிவர்சிட்டியில ப்ரொஃபசர் கிறிஸ் டிக்மேன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ஆராய்ச்சி செய்ததுல வந்து இந்த தகவலை வெளியிட்டிருக்காரு. இந்த அடிப்படை என்னன்னா, இந்த சிட்னி யூனிவர்சிட்டி சார்பாக 2007 வந்து WWF அமைப்புக்காக எடுக்கப்பட்ட ஒரு புள்ளி விவரம் என்னன்னா, ஒரு ரிசர்ச் பேப்பர் பண்ணாங்க. அந்த ரிசர்ச் பேப்பரோட டைட்டில் என்னன்னா, இம்பாக்ட் ஆஃப் லேண்ட் கிளியரிங் ஆன் ஸ்டேட் வைல்ட் லைஃப். அதாவது ஒரு காடுகளை வந்து அழிக்கும் போது அது வந்து பூமியில என்ன தாக்கத்தை விளைவிக்குது, அது சம்பந்தமான ஒரு ஆராய்ச்சி படிக்கும் போது, ஒரு ஹெக்டேர் நிலப்பரப்புல வந்து எத்தனை பாலூட்டிகள், எத்தனை பறவைகள் இருக்கு, எத்தனை ஊர்வனம் இருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அதுல வந்து 17 பாலூட்டிகள், 20 பறவைகள், 129 ஊர்வனம் வந்து ஒரு ஹெக்டேர்ல இருக்கு. ஒரு ஹெக்டேருங்கிறது சுமாரா ஒரு 2.5 ஏக்கர். இது வந்து ஒரு தோராயமான கணக்கு தான், இதை விட கொஞ்சம் சற்று அதிகமாகவும் இருக்கலாம். இதுல முக்கியமான ஒரு விஷயம்னா, இதுல வந்து பறவைகள், பாலூட்டிகள், ஊர்வனம் அடங்கும், ஆனால் பூச்சிகளோ வவ்வாலோ தவளையோ அடங்காது. ஆக வந்து இந்த எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இது இந்த கணக்கை வச்சு இதன் அடிப்படையில் இந்த நம்பர்ஸை வந்து எத்தனை ஹெக்டேர் எரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து பெருக்கி மல்டிப்ளை பண்ணி அது ஒட்டு மொத்தம் என்ன எண்ணிக்கை வந்திருக்கு அப்படிங்கிற எண்ணிக்கையை தான் இவங்க கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில் இப்போ சமீபத்தில் கணக்கு வந்து 80 கோடியிலேருந்து 120 கோடி வரைக்கும் அந்த கணக்குகள் வந்திருக்கு. இது மிகப்பெரும் ஒரு அழிவு தான். இதனால இன்னொரு பாதிப்புன்னா, ஒரு இந்த உணவு சங்கிலியோட தொடர்பும் விட்டு போயிருக்கு. அதனால இதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்க மற்ற விலங்கினங்களும் வந்து தொடர்ந்து வாழ முடியுமா அப்படிங்கறது இன்னும் ஒரு கேள்விக்குறிதான். அதனால இந்த எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது.
சரி, அடுத்ததாக வந்து இப்ப இந்த காட்டுத்தீ என்ற செய்தி இந்த முறை மட்டுமல்ல, இது வந்து காலங்காலமாக ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீ வருகின்ற செய்திகளை நாங்கள் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆஸ்திரேலியாவுக்கும் இந்த காட்டுத்தீக்கும் அப்படி என்ன தொடர்பு என்று எங்களுக்கு கொஞ்சம் விளக்க முடியுமா?
பொதுவாகவே வந்து இந்த படிப்புகள், ஃபயர் சேஃப்டி படிப்புல வந்து நெருப்பு உண்டாகிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது வந்து ஒரு ஃபயர் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது என்னன்னா வந்து, ஒரு நெருப்பு உண்டாகணும்னா வந்து 3 விஷயங்கள் தேவை. 1 ஆக்சிஜன், அடுத்தது வந்து ஃபியல், 3வது வந்து ஹீட். தமிழ்ல சொல்றாங்க, ஆக்சிஜன், அப்புறம் எரிபொருள், சூடு. இந்த 3 விஷயம் இருக்கிற இடத்துலதான் தீ பிடிக்கும். இதுல ஆஸ்திரேலியால என்ன ஒரு ஸ்பெஷல்னா வந்து, இந்த ஃபியூல் அப்படிங்கிற அந்த எரிபொருளுக்கான தேவை வந்து இந்த யூக்கலிப்டஸ் மரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் இந்தியாவிலயும் இல்ல இலங்கையில வந்து இதை வந்து நீலகிரி மரம்னு சொல்லுவாங்க, இல்ல தைல மரம்னு சொல்லுவாங்க. இந்த மரங்கள் வந்து ஆஸ்திரேலியால பெரும் அளவுல இருக்கு. இந்த மரத்துல இருக்க அந்த எண்ணெய் பிசு பிசுப்பு வந்து எளிதாக தீப்பிடித்துக்கிற ஒரு தன்மை இருக்கிறதுனால வந்து ஆஸ்திரேலியால அதிகம் வருது. இப்போ இன்னொரு விஷயம், அந்த ஹீட் ஃபேக்டர்ல வந்து என்ன ஆகுதுன்னா, குறிப்பா வந்து புவி வெப்பமயமாதல் காரணமும் சரி, இங்க ஆஸ்திரேலியால வந்து எப்பவுமே லெஸ் ஹியூமிட், அதாவது ஈரப்பதமற்ற சூழல். இப்போ இந்தியாவிலேயோ இல்லை இலங்கையிலேயோ வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 1.5 கிலோமீட்டர் ஓடினாலே நமக்கு வந்து வேர்க்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அங்கே ஒரு 4 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் ஓடினா கூட வேர்க்காது. காரணம் வந்து அந்த லோ ஹியூமிடிட்டி இருக்கிறதுனால. இதே மாதிரி விஷயங்கள் காரணமாக அந்த ஹீட்டும் அதிகமாக இருக்குது. ஆக அந்த ஹீட், ஃபியல், எரிபொருள், ஆக்சிஜன் எல்லா இடத்துல இருக்கு. இந்த 3 விஷயமும், அந்த ஒரு நெருப்பு தேவைப்படுவதற்கான அந்த 3 காரணிகளும் அதிகமாக இருப்பதனால் ஆஸ்திரேலியா போன்ற இடங்களில் அதிகமாக காட்டுத்தீ வருகிறது. இது காலங்காலமாக இங்கே இருக்கிற ஒரு விஷயம்தான். இப்போ வந்து அதிகமாகி இருக்கிறது இந்த சூடு அதிகமாக இருக்க காரணத்தினால்.
நீங்க சொல்றதே வைத்து பார்த்தால் ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீ என்பது இயல்பான ஒரு விடயம் போல தெரிகிறது. ஆனால் இந்த காட்டுத்தீயால் எங்களுக்கு பாதிப்பு இல்லையா என்ன?
இதை நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு இயற்கையின் சுழற்சி அப்படி அப்படின்னு பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி நான் பாக்குறேன். இந்த கேள்வி வந்து ஆய்வாளர்கள் எல்லாருக்கும் வந்த ஒரு கேள்விதான். இதை ஒட்டி வந்து இந்த காட்டுத்தீ ஏற்படுவதற்கு எத்தனை என்ன காரணங்கள் அப்படிங்கிற ஒரு ஸ்டடிஸை வந்து ஆஸ்திரேலியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கிரிமினாலஜி வந்து 2008 ஒன்று பண்ணாங்க. அப்போ அவங்க பண்ணும்போது அவங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ் என்னென்னா கொஞ்சம் ஆச்சரியப்படுற மாதிரி இருந்தது. காரணம் என்னென்னா, இயற்கையாக வருகிற அந்த காட்டுத்தீ அப்படிங்கிறதோட எண்ணிக்கை வந்து ஒரு 11% தான் வருது. அது இயற்கையாக நேரடியாக 6% ஒரு 5% வந்து அது சார்ந்தும், ஒரு 11% நெருப்பு மட்டும்தான் வந்து இயற்கை சார்ந்து வர்றது மாதிரியும், மிச்ச ஒரு 35% வந்து ஆக்சிடென்டல், எதிர்பாராத விதமாக வருகிறது. அதுக்கப்புறம் வந்து மிச்ச 2 முக்கியமான விஷயம் எல்லாரும் கவனிக்க வேண்டியது என்னன்னா, சந்தேகத்திற்கிடமான சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 37%, வேண்டுமென்றே டெலிபரேட்டா பத்த வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 13% வந்தது. ஸோ இதை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 50% நெருப்பு வந்து கிட்டத்தட்ட திட்டமிட்டு நடக்கிற மாதிரியான ஒரு எண்ணிக்கையும், எதிர்பாராத விதமும் 85 வந்துருது. ஆல்மோஸ்ட் அந்த 11% இந்த ஒரு காரணம் தெரியாத ஒரு 4% மட்டும்தான் வந்து இயற்கையா நடக்குது. இந்த 15% நெருப்பு வந்து நடக்கிறது வந்து இயல்பான விஷயம்னு நம்ம ஓரளவுக்கு கடந்து செல்லலாம் ஒரு இயற்கையோட காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கிட்டத்தட்ட மிச்சம் அந்த 85-90% நெருப்பு வந்து மக்களால் ஏற்படுத்தப்படுவதனால இதை நம்ம கொஞ்சம் வந்து ஆழ்ந்து கவனிக்கணும்னு நினைக்கிறேன்.
சரி, அப்படி என்றால் ஆஸ்திரேலியாவில் காட்டுத்தீக்கு மிக முக்கியமான காரணமாக புவி வெப்பமயமாதல் சொல்லப்படுகின்றது. அது குறித்து அரசு சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. ஆனால் ஆஸ்திரேலிய காட்டுத்தீக்கு புவி வெப்பமயமாதல் மட்டும்தான் காரணமா அல்லது மக்களின் பங்கும் இதில் இருக்கின்றதா?
சுருக்கமா பதில் சொன்னா ரெண்டுமே காரணம். இதுல வந்து ரெண்டு விஷயம் பார்க்கல. இது வந்து ஆங்கிலத்துல வந்து காசிங் ஃபேக்டர்ஸ், கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது காரணிகள், நெருப்பு வருவதற்கான காரணிகள் என்ன, அப்புறம் வந்து கான்ட்ரிபியூட்டிங் பங்களிப்புகள்னு சொல்லுவாங்க. இதுல நீங்க சொல்ற குளோபலைசேஷன் அப்படிங்கிறது வந்து பங்களிப்பு. நான் முன்னர் இந்த ஃபயர் ட்ரையாங்கிள் சொன்னல, அந்த ஆக்சிஜன் ஃபயர் ஹீட் அப்படின்னு சொல்றது. ஸோ அந்த ஹீட் உருவாகிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர் வந்து புவி வெப்பமயமாதல். இதுக்கு நிச்சயமாக வந்து நம்ம வந்து ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். இல்லைன்னா இந்த ஹீட் ஃபேக்டரை வந்து இன்க்ரீஸ் ஆக அதோட பாதிப்புகள் அதிகமாகும். ஸோ நிச்சயமாக புவி வெப்பமாதல் ஒரு காரணம். அதே நேரம் அந்த காசிங் ஃபேக்டர்ஸ், அந்த காரணிகள், அதாவது அந்த மூணு ட்ரையாங்கிள் மூணுமே இருந்தாலுமே அதை நெருப்பு பத்த வைக்கிறது அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர்ல வந்து மக்கள் நேரடியாக ஈடுபட்டிருக்கிறதுனால அந்த காரணிகளை அரெஸ்ட் பண்றதுலயும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஆக இது ஒரு ஒன் வே சொல்யூஷன் கிடையாது. இதை கொஞ்சம் மல்டிபிள் ஆங்கிள் பார்த்து எல்லா ஸ்டெப்பை எடுத்துதான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு.
சரி, இப்ப அடுத்ததாக ஆஸ்திரேலிய அரசு மீது பரவலாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்றது. இந்த காட்டுத்தீயை கட்டுப்படுத்த இவ்வளவு தாமதமாகின்றது, சரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கவில்லை என்று சொல்லி. ஏன் அரசால் இதை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கின்றது?
இங்க அரசு அப்படிங்கிறது வந்து ஒரு இயந்திரம், அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு கட்டமைப்புகள் இருக்கு. அந்த கட்டமைப்பு வந்து ஒரு அளவுக்கு தான் செய்ய முடியும். இப்போ வந்து லட்சக்கணக்கான ஹெக்டேர் வந்து எரியும் போது அதை வந்து ஒரு லாரியை வச்சு தண்ணி அடைக்கிறதோ இல்லை ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போய் தண்ணி ஊற்றி அணைக்கிறதோ வந்து சுலபமான விஷயம் தான். இது ஏதாவது ஒரு குடியிருப்பு பகுதியில் சில இடங்கள்ல வரும்போது இதே மாதிரியான இதுவும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. இதே மாதிரியான அரெஸ்ட் பண்ற விஷயங்கள், ஃபயர் அரெஸ்ட் பண்ற விஷயங்கள். ஆனா இது ஹெக்டேர் கணக்கில் எரியும் போது இது அவ்வளவு சாத்தியம் இல்லை. ஆக மக்களை வந்து ஒரு பத்திரப்படுத்தி ஒரு உயிரை பாதுகாத்து கொண்டு போயிடுறதே ஒரு பெரிய விஷயம் தான். அந்த வகையில ஓரளவுக்கு ஆஸ்திரேலிய அரசு நல்லா செயல்பட்டிருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஆனா இன்னொரு விஷயங்கள், அதாவது இந்த காசிங் ஃபேக்டர்ஸ் நம்ம முன்னாடி பேசின மாதிரி, இப்ப மக்களுக்கு வந்து புவி வெப்பமயமாதல் பற்றிய ஒரு தெளிவான ஒரு தீர்க்கமான சிந்தனையும் ஒரு செயலும் இருக்கிறத வந்து நம்ம பல்வேறு போராட்டங்கள் மூலமாக மக்கள் வந்து வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. இதனால ஒரு சில அரசுகள் வந்து இது சம்பந்தமான ஆக்ஷன் எடுக்கிறாங்க. இப்போ புவி வெப்பமாதல் எமிஷன் ட்ரேடிங் ஸ்கீமோ இல்ல வந்து கார்பன் எமிஷன் ஸ்கீம், அது சம்பந்தமான சில சட்ட விதிமுறைகள் இல்ல கொண்டு வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அவர்கள் ஆட்சியே இழக்கிற ஒரு சூழ்நிலைக்கு வருது. நம்ம சில திரைப்படங்கள் எல்லாம் பார்ப்போம், அதாவது பெரிய தொழிலதிபருக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கும்போது அந்த பிரதமரோ இல்ல முதல்வரோ ஆட்சி மாறின மாதிரி. அது தொடர்ந்து ஆஸ்திரேலியால கிட்டத்தட்ட ஒரு 5 பிரதமர்களை பார்த்துட்டு வந்த 10 வருஷத்துல. அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து எப்பெல்லாம் வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச் விஷயமா ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அவங்களோட ஆட்சி கவிழுது. அதுக்கு காரணம் என்னன்னா ஆஸ்திரேலியா வந்து ஒரு கனிம வளம் மிக்க நாடு. அது கோலா இருக்கட்டும் இல்ல பாக்ஸைட்டா இருக்கட்டும், இதே மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து நம்ம வந்து வெட்டி வெட்டி தோண்டி வித்துதான் வந்து ஆஸ்திரேலியா வந்து மிகப்பெரும் பணக்கார நாடா இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு மறைக்க முடியாத ஒரு உண்மை. சோ அவங்க வந்து அந்த நிறுவனத்தை நடத்துபவர்கள் வந்து ஆட்சி மீது தொடர்ந்து ஒரு வலிமையை செலுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால அந்த பணக்காரர்களோட கைகளுக்குள்ள அந்த ஆட்சிகள் போகுது. இது இன்னும் வரும் காலங்களில் கொஞ்சம் மாறினாதான் வந்து ஒரு விடுவு காலம் இருக்கும் நினைக்கிறேன்.
சரி, சமூக வலைதளங்கள் எல்லாவற்றிலும் பார்த்தால் ப்ரே ஃபார் ஆஸ்திரேலியா, ப்ரே ஃபார் ரெயின் என்ற செய்தியை தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ நாங்கள் எல்லோருமே ப்ரே ஃபார் ரெயின், ப்ரே ஃபார் ஆஸ்திரேலியா என்று தான் சொல்ல வேண்டுமோ?
இது என்ன எப்படி தோணுதுன்னா, எனக்கு இப்போ நம்ம வீட்டில் எல்லார் வீட்லையுமே குழந்தைகள் இருக்காங்க. குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, நம்ம வந்து முதல்ல ஒரு பெனடால் போடுவோம், இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக்கோ இல்லை வந்து காய்ச்சல் டாக்டர்கிட்ட பார்த்துட்டு வருவோம். யாருமே வந்து குழந்தைக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா நேரே கோயில்லையோ இல்லை சர்ச்சிலேயோ இல்லை மசூதிலேயோ போய் உட்கார மாட்டோம். ஓகே, ஏன்னா நம்ம அறிவுக்கு வந்து மிக தெளிவாக தெரியும் ஒரு உடம்பு சரியில்லைன்னா காய்ச்சல் வந்ததுன்னா வந்து கோயிலில் போய் உட்கார்ந்தாலோ இல்லை சர்ச்சில் போய் உட்கார்ந்தாலோ அது குணமாகாது அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு தெளிவாக தெரிஞ்சதுனால நம்ம குழந்தைகள் மேலே வந்து கவனம் ஏற்படுத்தி நம்ம வந்து ஒரு மருத்துவமனைக்கு போவோம். ஆனா அதுக்கப்புறம் வேணா யாராவது ஒரு சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு மன நிம்மதிக்காக பண்ணுவாங்களே தவிர அந்த ஆக்ஷன் எடுக்காம வந்து யாருமே வந்து கடவுள்கிட்டயோ இல்ல வந்து இதுல போக மாட்டாங்க. இதை வந்து ஒரு வெளிநாட்டுல இருக்க யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு இயலாமையின் காரணமாகவோ இல்ல வந்து ஒரு ஒரு மன நிம்மதிக்காக அவங்க பண்ணாங்கன்னா அதை நம்ம கடந்து செல்லலாம். ஆனா அங்க ஆஸ்திரேலியால இருக்கிற மக்களோ இல்ல அதிகாரிகளோ இல்ல அரசு சார்ந்த இயந்திரங்களோ வந்து இப்படி ப்ரே ஃபார் ஆஸ்திரேலியா இல்ல ப்ரே ஃபார் ரெயின் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு பொறுப்பு துறக்கிற விஷயம். ஓகே, அது என்னோட பொறுப்பு இல்ல, நம்ம சும்மா ப்ரே போட்டு வெளியே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொறுப்பு துறப்பு விஷயம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வன்மையா கண்டிக்கத்தக்கதுன்னு கூட சொல்லலாம். அந்த வார்த்தையை உபயோகிக்கிறதுக்கும் தப்பு இல்ல. அந்த பொறுப்புள்ள மனிதர்கள் வந்து அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு நான் பாக்குறத. ஏன்னா இதை எந்த பலனும் தராது. இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம குழந்தைகளை வந்து பள்ளிக்கூடத்துக்கோ இல்ல வந்து இதே மாதிரி பாத்துக்கலன்னா ஆக்ட் ஆஃப் நெக்லிஜென்ஸ்னு சொல்லி அரசு நம்ம மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. அதே மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல வந்து நம்ம வந்து இயற்கையை கண்டுக்காம விட்டுட்டோம்னா இயற்கை வில் நேச்சர் வில் இக்னோரஸ், இயற்கை நம்மளை வந்து கண்டிச்சிரும் தண்டிச்சிரும்னு தான் நான் நினைக்கிறேன்.
சரி, நிறைவாக இந்த பிரச்சனைக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கின்றன என்று கூறுங்கள்.
கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இந்த உரையாடல பார்த்துருக்கோம், அதை கொஞ்சம் கொஞ்சம் சம்மரைஸ் பண்ணி சொல்லணும். இப்போ வந்து நம்ம இதில் வேண்டுமென்றே தீ வைக்கிறவர்கள் ஆர்சன்ஸ் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட எண்ணிக்கை சற்று அதிகமாக இருப்பது கவலை அளிப்பதாக இருக்கிறது. அவங்க எதுக்காக அப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டகரைஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்குரிய உரிய தண்டனை கொடுப்பது மட்டுமல்லாமல் ஒரு சிலர் வந்து இந்த அட்டென்ஷன் சீக்கிங் இல்லை அட்வென்ச்சர் சீக்கிங்காக பண்ணுவாங்க, அவங்களுக்கு தண்டனை கொடுத்துடலாம் நிச்சயமாக. ஆனால் ஒரு சிலர் வந்து அந்த மென்டலி சீக் இல்லை வந்து லோன்லினஸ் அதே மாதிரியான செய்திகளின் சமீபத்தில் நான் பார்த்தேன். ஸோ அப்படி வந்து அவங்க வந்து இந்த உலகத்துக்கு வந்து அவங்களோட வெறுப்பை காட்டுற விதமா இதை வந்து ஒரு நாலு இடத்துல தீபத்து வச்சுட்டு போறாங்க. ஸோ அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத உள்வாங்கிக்கிட்டு அதை தீர்வை நோக்கி போகணும், அந்த மூல காரணத்தை களைய வேண்டும் ஒன்று. ரெண்டாவது, புவி வெப்பமயமாதல் வந்து நிச்சயமாக அந்த ஹீட் அந்த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ்ல ஒரு முக்கியமான ஃபேக்டரா இருக்கிறதுனால அதை குறைக்கிறதுக்கு நடவடிக்கைகள், அதாவது புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி ரெனியூபிள் எனர்ஜி சோர்சஸ் நோக்கி நம்ம நகர வேண்டும், நிலக்கரியை விட்டு வெளியே வர வேண்டும். அதுக்கப்புறம் வந்து நம்பாத, அதாவது இந்த குளோபல் வார்மிங்கை பற்றி நம்பாத தலைவர்களை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதை தவிர்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம், இது வந்து இது எல்லாமே வந்து வெளியில் நடக்கிறது. இதை தாண்டி நம்ம எல்லாருமே இந்த குளோபல் வார்மிங்க்கு வந்து மக்கள் எல்லாம் நீங்கள் நாங்கள் எல்லாருமே வந்து இருக்கு ஒரு காரணம். ஸோ அதனால் நம்ம வந்து நமக்கு தேவைக்கு அதிகமான பொருட்களை வந்து தவிர்க்கணும். அது எக்ஸ்ட்ரா எடுக்கிற ஒரு ஜீன்ஸ் பேண்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா டாயாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து இந்த பூமியின் மீது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. அந்த நுகர்தலையும் குறைத்தல் வேண்டும். அந்த ஒவ்வொரு நுகர்தலை குறைக்கிறதுமே வந்து இயற்கைக்கு செய்கிற பெரிய தொண்டு தான். அப்படிதான் நான் நினைக்கிறேன்.
மிக நன்றி பொன்ராஜ் அவர்களே. ஆஸ்திரேலிய காட்டுத்தீ தொடர்பில் நிறைய தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். புரியாத பல விடயங்களையும் எங்களுக்கு நீங்கள் எடுத்து கூறியிருந்தீர்கள். மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
மிக்க நன்றி. இயற்கையோடு இந்த வாழ்வுதான் வந்து நமக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்கும். இயற்கையை கட்டுப்படுத்தி நம்மளால அதிகம் வாழ முடியாது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு செயல்படுவோம். நன்றி வாய்ப்புக்கு.
விருப்பம், பகிர்வு, கருத்து பதிவு, லைக், ஷேர், காமெண்ட். SBS தமிழின் Facebook.